நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் மற்றும் பார்சிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுவதாக புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தை நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு நிறைவேற்றியுள்ளது. மத சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இத்திருத்தம் பல சர்ச்சைகளை கிளப்பியுள்ள நிலையில் இச்சட்டம் குறித்து முஸ்லிம்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்கிறது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி. எதிர்கட்சிகளோ மத ரீதியான பாகுபாடுகளை கொண்டுள்ள இச்சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கின்றனர். முன்னதாக அசாமில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் 19 லட்சம் பேர் சட்டவிரோத குடியேறிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குடியுரிமை சட்ட திருத்தத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள December 31, 2014 எனும் புதிய கால எல்லை இந்துக்களாக உள்ள சட்டவிரோத குடியேறிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழியை ஏற்படுத்துகிறது என்ற கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இச்சட்டம் தங்கள் அடையாளத்தை அளிக்கும் செயல் என வடகிழக்கு மாநிலங்கள் தகிக்கின்றன. இச்சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கர்நாடகாவில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 16 பேர் என பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கின்றது. பல பகுதிகளில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல முனைகளில் இச்சட்டத்திற்கு எதிராக நடக்கும் போராட்டம் தமிழகத்திலும் பரவலாக நடந்து வருகின்றன. இச்சட்ட திருத்தத்திற்கு எதிராக பெருமளவில் போராட்டங்கள் நடந்து வருகின்ற நிலையில் சென்னையில் இதற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. அதில் பேசிய அக்கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜா, மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சுட்டிக்காட்டி போராடும் மாணவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்.
ஆமா, இந்த மெரினா, அது என்ன மெரினா, பூச்சியா? ஜல்லிக்கட்டு போராட்டமா? நான் கேக்குறேன், அந்த போராட்டத்தை பத்தி பேசின எவனாவது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி மாடு அவுத்து விட்டீங்களாடா? சிங்கம் ஒண்ணுல ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்ட காலாடா ராஜா? அந்த மாணவர்களுக்கு சொல்றேன்னா, உங்களை கூட்டிந்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்ல, அதனால தயவு பண்ணி யாரும் வந்துடாதீங்க. லீவு முடிஞ்சு நல்லா யூ என்ஜாய் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். புஸ்தகத்துல ஏதானும் ஹோம்ஒர்க் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணு, ஒழுங்கா படி, பாஸ் பண்ணு. நல்ல குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ வா மோடி அவர்கள் அப்படின்னு தலைமை தாங்கி இருப்பாரு. நீ பிஜேபி இந்த மண்புதிரியை நம்பி இறங்காதீங்க. ஏன்னா அமித்ஷா கிட்ட கேட்டாங்க, ஜாமியா மில்லியாவில் அனுமதி இல்லாம போலீஸ் எப்படி போச்சுன்னு. அவர் கேட்டாரு, கல்லு காம்பவுண்டுக்கு வெளியில அனுமதி இல்லாம எப்படி வந்ததோ அப்படி.
தமிழகத்தை பொறுத்த மட்டில் இலங்கை தமிழ் அகதிகளின் சிக்கலும் இத்திருத்த விவகாரத்தில் முக்கிய பேசுகுரலாக இருக்கின்றது. இந்திய அரசின் வாதத்தின் அடிப்படையில் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் இச்சட்ட திருத்தத்தில் கணக்கில் கொள்ளப்படாதது ஏன் என அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. தமிழகத்தை ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இச்சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது. அதே சமயம் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வலியுறுத்தியுள்ளதாக கூறுகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி.
வேண்டுமென்றே எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி போராட்டத்தை தூண்டிவிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் போதே உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார், பாரத பிரதமரும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே இதில் எந்த பாதிப்பும் இல்லாத இருக்கின்ற பொழுது இதை போராட்டம் செய்தே ஆக வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஏற்கனவே இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2014 சட்டமன்ற பொதுத்தேர்தல் முடிந்த பிறகு பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்துள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று அப்பொழுதே கோரிக்கை வைத்தார். அதே கோரிக்கை நானும் பாரத பிரதமரை சந்தித்த பொழுது இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்து குடியேறிய அந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் நானும் வலியுறுத்துகின்றோம், இன்றைய தினம் வலியுறுத்துவேன். எங்களுடைய கொள்கையும் அதுதான். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே வாழ்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு அனைத்து வசதிகளும் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், எந்த குறைபாடும் இல்லாத வாழ்கின்றார்கள்.
இந்த சூழலில் இந்திய குடியுரிமை தொடர்பான அரசின் கருத்து கேட்புகள் நடந்த அகதி முகாம்களை பார்வையிட்டு அங்கு வாழும் தமிழ் அகதிகளின் தற்போதைய மனநிலையை கேட்டறிந்தோம்.
அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததே வந்து வரும்போது செத்துருப்போம், அப்படி ஒரு காலகட்டம். நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சால் நான் வரும்போது 11 வயசு, போட்டே வந்து தாழ்ற நிலைமைக்கு போச்சு. தாழ்ற நிலைமைக்கு போய் அவன் ஏற்றிக்கொண்டு வந்து புராடு பண்ணி அவன் ஒரு ஓட்டுமாட்டு பண்ணி நடுக்கடலில் போயிட்டு இன்ஜின் கோளாறுன்னு சொல்லி அவன் பிரட்டை பார்த்து திருப்பி ஒரு ஓட்டியை பிடிச்சி வந்து சேர்ந்து இந்தியாவுக்கு வந்தோம். வந்ததே உயிருக்கு போராடி தான் வந்து சேர்ந்துருக்கோம். அது இடையில தள்ளி விட்டுருந்தா அப்போ கதை முடிஞ்சிருக்கோம். அப்போயே அப்போ முடிந்தவரை நிம்மதியாக போய் சேர்ந்துருக்கலாம். இங்கே வந்து படாத பாடு, நிலம் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி அகதி வாழ்க்கை, வீடு இல்லை, அவங்க கொடுத்த வாழ்க்கையை வச்சு இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த வாழ்க்கை வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பிளாட் பாற வாழ்க்கை. இது ஒன்றுமாக தான் எனக்கு தோணுது. இப்போ பார்க்கும்போது எல்லாமே கொடுத்துருக்காங்க வழியே, ஆனால் ஒரு உரிமை இல்லை. உரிமை இல்லைனா ஒரு இன்னைக்கு நிற்க இடம் இருந்தால் தான் அவனுக்கு அவன் மனிதன். அவன் அது நிலம் இல்லைன்னா அவன் செத்தப்படும். இப்போ நான் போய் இலங்கையில் வாழ்ந்தால் கூட இப்போ நான் ஏதாவது ஒரு ரெண்டு தட்டி கேட்குறேன் வைங்களா, தட்டி கேட்டால் 2 நாள் கழிச்சு நம்ம எங்கே போனோம் கிடப்போம்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது, நடந்து கொண்டு இருக்கு.
இன்றைக்கு வந்து எல்லா நாட்டிலையும் எங்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, அகதிகளாக இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் பெரிய நாடுகளில் 5 வருஷம் இருந்தால் அவங்களுக்கு உரிய சட்டத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு சிட்டிசனை கொடுத்து நீ இங்கேயே வாழு, இங்கேயே இருன்னு சொல்லி குடியுரிமை கொடுத்துட்றான். அதே மாதிரி இப்போ எங்களை பிடிச்சி அங்கே அனுப்புனாலோ கப்பல் போட்டு ஏற்றினாலுமோ நடுக்கடலே குதிச்சிருவான். பொதுமக்கள் ஃபுல்லாக அந்த பிளானில் இருக்கிறான். இங்கே இருக்கிற அகதிகள் என்ன மாதிரினா ஏற்றி கொண்டு போனால் நடுக்கடலில் அவ்வளோசனம் குதிக்கும். இதை மோடி இந்த நடவடிக்கை எடுத்தாராக இருந்தால், எங்களை அனுப்பணும்னு சொல்லி எடுத்தாராக இருந்தால் அவ்வளோசனமும் கப்பலில் இருந்து நடுக்கடலில் குதிக்கும். அந்த நாட்டுக்கு வேணாம், இலங்கைக்கு அனுப்ப வேணாம், இங்கே ஏதாவது ஒரு முடிவெடுங்க. அப்படி இல்லையா இருந்தால் வேறு எந்த நாடு கேட்குதோ, எந்த அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, எந்த நாடு கேட்குதோ அந்த நாட்டுக்கு ஒப்பட எங்களை போகிறோம். நாங்கள் அந்த நாட்டுக்கு போகிறோம். அந்த நாட்டில் போனால் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இதே மாதிரி எங்களோட நாடு சொந்த நாடுனா இலங்கைன்னு சொல்கிறீங்க. இலங்கைக்கு அனுப்புனா எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எப்படி நாங்கள் எங்களை புள்ளக்கூடிய கொண்டு நாங்கள் போவோம்? அங்கே போய் இருந்து எங்களுக்கு வாழ முடியாது. 30 வருஷம் இங்கே வாழ்ந்துட்டோம். அது எங்களோட தலைமுறை வந்து அடுத்தடுத்தும் எங்கள் தலைமுறை அகதின்ற பேரில் வாழக்கூடாது. வடக்கு கிழக்கு ஃபுல்லாக ரத்த வாராக இருக்குது, எங்கே தொன்னால் எலும்பு கூட இருக்குது. அப்படியான நாட்டில் நடந்ததை ஒரு தரம் ஒரு நாடும் கேட்கலை, இந்தியாவும் கேட்கலை, யாருமே கேட்கலை. அப்போ சனம் என்ன செய்யும்? அந்த நாட்டில் வாழுமா? வாழ முடியாது, இனி வாழ முடியாது. வாழ்கிறதா இருந்தால் சிங்களவனுக்கு வந்து அவனுக்கு சரியான நடவடிக்கை கொடுத்துருக்கணும். அவங்க கொடுத்துருந்தா மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு நடவடிக்கையும் கொடுக்கலை, அவனுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களை அந்த நாட்டுக்கு அனுப்பாதீங்க, அதான் நான் முடிவாக சொல்கிறேன்.
எங்கே போனாலும் அகதி அகதி எதுன்னு சொல்கிறீங்க. இன்ஜினியர் படித்தக்குள்ளே போய் ஒரு பட்ட படிப்புக்கு போய் வெளியில் ஒரு இது போனாலும் ஏய் அகதியா இலங்கை தமிழனா போ அப்படின்னா. அப்போ இது உங்களால் முடிஞ்சால் இலங்கை அகதி என்று சொல்லி ரீதி இல்லாமல் தான் 30 வருஷம் தாண்டி போயிட்டு எங்களுக்கு குடியுரிமையை கொடுக்கலாம். குடியுரிமையை கொடுத்து சரி நீங்கள் இது இங்கே இருங்க, உங்களுக்கு குடியுரிமை தந்தாச்சு, எங்களுக்கு இந்த ரேஷனோ நிவாரணமோ எதுவும் தேவைப்படாது, குடியுரிமையை கொடுங்க, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஆம்பளைங்க இருக்காங்க, உள்ள இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எங்களை பார்த்து பார்த்துக்கொள்வாங்க. இல்லையா குடியுரிமை கொடுக்க உங்களுக்கு முடியாவிட்டால் இலங்கையில் இருந்த வந்த அகதியை 30 வருஷமாக பிச்சை தான் எடுக்கிறோம். இந்த கொடுக்க போகிற 55 காசு காட்சிக்கு நாங்கள் வாழையில் தர்ற 750 ரூபாய்க்காக நாங்கள் வாழையில் இஷ்டமெண்டா எங்களை வச்சுருக்கோம்டா, நல்லா வச்சுருக்கணும். இல்லையா குடியுரிமையை கொடுக்கணும். குடியுரிமை கொடுக்க முடியாட்டி நீங்கள் உடனடியாக எங்களை இலங்கைக்கே தாங்க, அங்கே போய் நாங்கள் சாத்தாகணும். நாங்கள் அங்கே போக மாட்டோம். உங்களால் முடியாட்டி பெந்தி சரிக்கக்கூடாது வச்சு இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு. எங்களை பிள்ளைகள் எல்லாமே மனநிலை நோயாக தான் இருக்குது. படித்த பிள்ளைகளையும் அகதி என்ற ரீதியில் கிளப்புறாங்க. உங்களை போல் நீங்களாவது இந்தியன் தமிழர் எங்கே போனாலும் உங்களோட இந்திய காட்டா இலங்கை தமிழர்னு கெத்தாக போகிறீங்க. எங்களுக்கு அந்த கெத்து முடியாது. இலங்கை தமிழனா? ஏன் போப்பா அங்கே போ அப்படி தான் பேசுனீங்க. ஏன் இலங்கை தமிழனா? நாங்கள் மனுஷர் கிடையாதா? நாங்கள் இங்கே பிழைக்க வர இல்லை, சாப்பிட வழியிருந்து வரலை, அங்கே நாட்டு நிலைமை பிரச்சனை சரியில்லைன்னு வந்தோம். இந்த இப்போ கோத்தபாயா வந்துட்டான், நீங்கள் நினைக்கிறீங்களா கோத்தபாயா வந்து எங்களை நல்லா வச்சுருக்கான் கூப்பிட்றான்னுட்டு ஆ பாருங்கள் பே துண்டு துண்டாக துண்டு ஓடுவான்.
இவங்களை அவங்களுக்கு 5 வருஷம் இருந்தாலே நான் கூட தாரன்றதை அது ஒத்துக்கொள்கிறான். ஆனால் எங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் இருந்தவனுக்கே இல்லைன்றான். அப்போ அது என்ன காரணம் என்னண்டா? இன்னும் பிரச்சனை முடியாது தம்பி. இன்றைக்கு போகிறது பிரச்சனை முற்றுமுள்ள முடிஞ்சண்டா மக்கள் போடும் உண்மைதான். எல்லோரும் நாங்கள் கூட கிளம்பிடுவோம். ஆனால் அங்கே முடியலை. இப்போ எங்கள் பொண்ணு கூட முத்தவள் அங்கே தான் இருக்கிறான் சரியா? ஆனால் முடியலை பிரச்சனை. அமைதி வந்துட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. இப்போ அமைதி நடக்குது, அங்கே போனான்னு தானே தெரியும். அமைதி கிடையாது, நான் போய்த்தானே வரேன். அங்கே வந்து அமைதி நடக்கல. இன்றைக்கும் பிரச்சனை நடந்தோடு தான் இருக்குது, எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு பிரச்சனை நடந்தோடு யார் சொன்னால் முடிஞ்சது பிரச்சனை முடிஞ்சு போகலாம்ட்டு யார் சொன்ன? யார் ராணுவம் அவன் அட்டுடைய பண்ணி கொண்டு தான் இருக்கிறான். போலீஸ் அவன்கிட்ட இதை பண்ணி கொண்டே இருக்கிறான். மக்கள் இன்றைக்கு நடமாட முடியாது. பிரச்சனை எல்லாம் சுதந்திரமாக இருக்கத்தானே எவனும் ஆசைப்படுவான். நடிகர் பிச்சை தோறது இன்னொரு பிச்சை காரணம் மாதிரி இருக்க முடியுமா? நான் கேட்க அடிமையாக தானே இருக்கிறோம். இன்றைக்கு இன்றைக்கு காவல்துறைக்கோ ஒரு கீப்பராவுக்கோ ஒரு அரசாங்கத்துக்கு அடிமை மாதிரி பிச்சை தோறு போகிறான். பிச்சை தோறு சாப்பிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கிறோம். ஒரு வீட்டை கட்டியிருக்கோம். இவ்வளோ தான் நடக்குது. இது என்ன நடக்குது? இது நடுவே சாப்பிட முடியாது பிச்சை தோற. சுதந்திரம் உண்டுங்கிறது தேவையா தேவையில்லையா?
இப்போ அந்த ரெட்டை உரிமையை கொடுத்தா எங்களுக்கு அதனால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சவரங்களை பார்க்க எத்தனை வருஷம் நாங்கள் 97 வரைக்கலன்னு சொல்லிக்கலாம். இப்போ இவ்வளோ பேர் இழந்துட்டு இருக்கிறோம், அதை பார்க்க முடியல. நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறவங்களையும் பார்க்க முடியல. ஆசை இருக்குது, ஏதோ இருக்கிறத வச்சு நாங்கள் போய் வரத்துக்கு போனால் கூட இங்கே பதிவில்லாம் போயிடும். இந்த பதிவை வச்சு தான் ஓரளவுக்கு எங்கள் வாழ்க்கை ஓடிக்கன்னு இருக்குது. அதுவும் கட் பண்ணிட்டா என்ன சார்? நான் முன்னாடி இடத்துல பேசியிருக்கிறேன். இப்போ இங்கே வந்து கூட்டம் போட்ட இடத்துல எல்லாம் பேசியிருக்கிறோம் சார். இது எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணித்தாங்கன்னு பேசுகிற மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அது இல்லை. அது நிறைய பேருக்கு இந்த கேம்பில் இருக்கிற நிறைய பேருக்கு அவ்வளோ ஒரு ஆசை. சிலவனும் போய் வரணும். அப்போ இந்த ரெட்டை குடிமையை குடியுரிமையை கொடுத்தா எங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதை அரசாங்கம் ஏன் கொடுக்குது இல்லையான்னு தெரியல. எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, நாங்களும் அவங்கள மாதிரி தானே ஒரு மனுஷருங்க. அதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு இதுக்குமே இல்லை. அங்கே இருக்கிற அந்த கொடுக்குற ரேஷன் அரிசி அதுகளே கட் பண்ணிட்டாங்க. அவங்களாம் சம்பாரித்து சுயமாக சாப்பிட்டா தான். அப்போ இங்கே இருக்கிறவங்க அடித்தர மக்கள் போய் அங்கே என்ன செய்ய முடியும்? போகிறாங்க, ஆசையில் போயிட்டு அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்துட்டு திருப்பி அவ்வளோ பேர் இங்கே தான் வராங்க. அப்போ அந்த குடியுரிமையை கொடுத்தானே இங்கே இருக்கிறவங்களுக்கு அது வசதியாக போயிருமில்ல? இப்போ இது எங்களுக்கெல்லாம் நிரந்தரம் இல்லை. நாங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் கிளம்பி எங்கேயாவது ஏற்றி கொண்டு போட போகிறாங்கன்னா நாங்கள் இதை விட்டுட்டு தான் போகணும். இதை கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ அதை நாங்கள் அந்த இடத்த விட்டு போத்தாங்கண்ணா. அப்போ அதை கொடுத்துட்டாங்க, அந்த குடியுரிமையை கொடுத்துட்டாங்கண்டா. ஏதோ கொஞ்சமாவது எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு அங்கே இருந்தால் தான் எல்லாம் தொலைச்சி அடித்து போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே வந்தோம். அப்போ இங்கே இருக்கிறதாவது எங்கள் பிள்ளை குடிகள் கொஞ்சம் நிலந்தரமாவது இருந்துட்டு போகும்ல? அதை இந்த அரசாங்கம் அதை சேர்ந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா.
இலங்கை தமிழ் அகதிகள் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயல்வதாக அண்மையில் பரவிய தகவல் தொடர்பாக சிலரிடம் கேள்வி எழுப்பினோம்.
நான் போகிற ட்ரை பண்ணுவாங்க, என்னென்னா இப்போ கொடுக்கலன்னு சொன்னால் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க அரை பேர் கடலில் சாகிறது, கடலில் இதாகிறது, மற்றது போய் இந்த ஒரு தீவில் கொண்டு போடுறாங்களா, அந்த தீவில் கிடந்து சாப்பாடு இல்லாமல் பசி பண்ணு கிடக்கிறது, அது பெரிய கர்மம் தம்பி. பெரிய இனியிலன்னு அநியாயத்துக்கு ஆகிறாங்க இப்போ நம்ம தமிழ் மக்கள். உயிருக்கு இல்லாமல் அந்தளவுக்கு தமிழ் மக்கள் வேதனை இல்லை. ஒரு தீவில் கொண்டே போட அங்கே சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்களாம்.
அங்கே நம்ம ஃப்ரெண்ட் கிளாஸ் பண்ண இப்போ அங்கே தான் இருக்கா ஆசையில், வைஃப் இங்கே இருக்குது. வாழ்க்கை வந்து முட்டுக்கட்டியாக தான் போகுது. நானும் போக வேண்டிய ஆள் தான் அதில். ஆனால் வந்து போக முடியாமல் போச்சு. ஃபேமிலியில் போனால் போயிருக்கலாம், ஆனால் இப்போ பயணம் வந்து வாழ்வாசாவாக தான்.
படவழியாக
போனவர் 5000 கிலோமீட்டர் பயணம் அது, 15 நாள். அது வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உயிருக்கு ஏறணும் கிடையாது. வாழ்வாசாவான்னு சொல்லி தான் அது ஏறணும் ஏறும்போது. ஏன்னா கப்பல் கிடையாது, அது வந்து படகு. சும்மா அடிக்க அலையிலே வந்து பரட்டி விட்டுருவோம் அந்த படகை. பிரட்டி பிரித்து விட்டிங்கன்னா கதை முடிஞ்சுது. ஆள்கடை எல்லாம் ஆள்கடை. சாப்பாடு தண்ணியெலாம் போய் சேரணும். எல்லாம் வந்து லிமிட் சாப்பாடு தான் போய் சேரணும். ஆனால் அங்கே போய் இறங்கிட்டால் வாழ்க்கை. ஆனால் வந்து இப்போ வந்து கடுபிடி கூடாங்க, திருப்பி அனுப்பிடுறான் விசாரித்து போட்டு. ரெண்டாவது ஒன்று தீவில் கொண்டே போட்டுறான். தீவில் போட்டால் இதோட கொடுமையான வாழ்க்கை அது. அங்கே வந்து இருக்கிறத விட அதுக்கு செத்தே போகலாம். அந்த மாதிரி வாழ்க்கை தான் போய்க்கு. அதனால் தடை பண்ணிட்டாங்க ஃபுல்லாக.
இந்திய குடியுரிமை பற்றிய நம்பிக்கை தமிழ் அகதிகளிடையே நீர்த்து போயுள்ள நிலையில் நிச்சயத்தன்மையற்ற வாழ்வை நியாயமான தீர்வின் மூலம் முடிவிற்கு கொண்டு வந்து தங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை தமிழ் அகதிகள். குடியுரிமை சட்டத்திருத்த விவகாரம் சர்ச்சைக்குரிய விவாதமாக மட்டுமின்றி பெருவாரியான மக்களை இந்திய வீதிகளில் இறக்கியுள்ள விவகாரமாகவும் உருவெடுத்திருக்கின்றது. SBS தமிழ் வானொலிக்காக சென்னையிலிருந்து தமிழ் பிரபாகரன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.